வணக்கம் வேத ஆராய்ச்சி அன்பர்களே, நாம் யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை சிந்தித்துவிட்டோம். இன்று நாம் சிந்திக்கப் போகும் பகுதி அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபத்தின் அறிமுகத்தையும் 1 பேதுரு 1:1 சிந்திக்க இருக்கிறோம். ஜபத்தோடு கேளுங்கள். தேவன் உங்களோடு பேசிய காரியங்களை ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்.
கூறுவோம் சகோதரரே, சேர்ந்தேய காலம் ஊதுவோம். ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரே, சேர்ந்தேய காலம் ஊதுவோம். ஆவிகள் மேலுருகி பாடுபட்டு மறித்த ஜீவாதிபதி இயேசு சிந்தை மகிழ்ந்திடவே, ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரே, சேர்ந்தேய காலம் ஊதுவோம். பாதகப்பேயின் வலையில் ஐயோ திரள் பேர் பட்டு மடியும் வேளையில், பாதகப்பேயின் வலையில் ஐயோ திரள் பேர் பட்டு மடியும் வேளையில், வேதமையோடு பிடிவாத மருள் மிகுந்து வேதனை தானடைய ஓவோர் கதி பெறவே, ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரே, சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். சேவையில் அமர்ந்தே காடுதனிலே அலைந்தே, கிறிஸ்து இயேசு கர்த்தன் சேவையில் அமர்ந்தே, நாடு நகர் கிராமம் தேடி நாம் பெற்றடைந்த நல்ல இவ்வுவரங்கள் எல்லாரும் கண்டடைய, ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரை, சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம்.
விண்ணின் மகிமை துறந்தார்
கிறிஸ்து நம்மை மீட்க குருசில் இறந்தார். விண்ணின் மகிமை துறந்தார், கிறிஸ்து நம்மை மீட்க குருசில் இறந்தார். மண்ணின் புகழ் பெருமை எல்லாம் தூசு குப்பை என்றெண்ணி சிலுவைதனை எடுத்து மகிழ்ச்சியோடு ஜீவ வசனம் கூறுவோம். சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம், ஜீவ வசனம் கூறுவோம். சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம்.
வேதாராய்ச்சி நேயர்களாய் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தொடர்ந்து வேதத்தை ஒவ்வொரு புத்தகமாக நாம் கற்று வருகிறோம். உங்களிலே அநேகர் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு குறிப்பு எடுத்து இதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் கொடுக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம், அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவற்றினாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இன்று முதல் பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபத்தை நாம் சிந்திக்கப் போகிறோம். நாம் இந்த சிறிய புத்தகத்தை 15 நிகழ்ச்சிகளிலே விரிவாக தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் தாமே இந்த வேத வசனங்கள் மூலமாக தம்மை வெளிப்படுத்துவாராக. இந்த நிகழ்ச்சியிலே நாம் இந்த நிருபத்தை குறித்த அறிமுகத்தையும் முதலாவது வசனத்தையும் குறிப்பாக சிந்திக்கப் போகிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 பேதுரு 1:1. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, அதாவது சீமோன் பேதுரு, இவர் ஒரு கல்வி அறிவில்லாத மீன் பிடிப்பவர் என்று எல்லாராலும் அழைக்கப்படுகிறவர். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பள்ளியிலே இயேசுவோடு கூட 3 ஆண்டுகளை செலவழித்த எவரும் பேதையாக இருக்க முடியாது. பேதுருவின் கடிதங்கள் இதை நமக்கு நிரூபிக்கிறது. பேதுரு உபதேசங்களை, கோட்பாடுகளை மற்றும் கடினமான காரியங்களை பற்றி சொல்லுகிறவராக காணப்படுகிறார். நீங்கள் இந்த நிறுவத்தின் முதல் 5 வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால் அதிலே சிறந்த உபதேசங்களான தெரிந்தெடுப்பு, முன்னறிவு, பரிசுத்தப்படுத்துதல், கீழ்ப்படிதல், இயேசுவின் ரத்தம், திருத்துவம், தேவ கிருபை, ரட்சிப்பு, வெளிப்பாடு, மகிமை, விசுவாசம் மற்றும் நம்பிக்கை போன்ற இத்தனை காரியங்களையும் சொல்கிறார். இவ்வளவு குறுகிய வேத பகுதிக்குள் இதற்கும் அதிகமான உபதேசங்களை உங்களால் கொண்டிருக்க இயலாது. வேதத்தின் இந்த சிறந்த கருத்துக்களை அவர் சிறப்பாக கையாளுகிறார். இதிலிருந்து அவர் பேதையான மீன்பிடிக்கும் ஒருவர் அல்ல என்பது தெளிவாக வெளிப்படுகிறது. இந்த நிருபத்திலிருந்து பார்க்கும்பொழுது பேதுருவின் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அவர் முன்பு கட்டுக்கடங்காத கோபமுடையவராயிருந்தார், ஆனால் இப்பொழுதோ பொறுமை உள்ளவராகிவிட்டார். அவர் இயேசுவை முதலாவது சந்திக்கும் பொழுது தடுமாறுகிறவராக, பதறுகிறவராக, இடறுகிறவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து, நீ இப்பொழுது மிகவும் பலவீனமானவனாக இருக்கிறாய், ஆனால் நான் உன்னை பேதுருவாக, கற்பாறை போன்று மாற்றப்போகிறேன். நீ கண்மலையாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரமிடப்பட்டு கட்டப்படப் போகிறாய் என்று கூறினார். இயேசு கிறிஸ்து கண்மலையாக இருக்கிறார் என்றும் அவர் மீது சபையானது கட்டப்பட்டுள்ளது என்றும் அப்போஸ்தலனாகிய பேதுரு தெளிவுபடுத்தி கூறியிருக்கிறார். இவருடைய பெயர் பாறை என்று இருப்பதாலோ என்னவோ இவர் அடிக்கடியாக விசுவாசிகளை பார்த்து சிறிய பாறை என்று அழைக்கிறதை அவருடைய நிருபங்களிலே பார்க்கலாம். உதாரணமாய் ஒரு பகுதியை சொல்கிறேன், கவனியுங்கள். 1 பேதுரு 2:5 பாருங்கள். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதாவது வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒவ்வொரு விசுவாசியையும் அவர் பேதுரு என்று அழைக்கிறார். நாம் இந்த நிருபங்களிலே பார்ப்பது போல சீமோன் பேதுரு எப்பொழுதுமே தன்னை உயர்த்தி காண்பிப்பதில்லை. இந்த நிருபத்தின் துவக்கத்தில் பார்க்கிறது போல அவர் தன்னை எல்லாரைப் போலவே அப்போஸ்தலர்களிலே ஒருவர் என்றுதான் அழைத்துக் கொள்கிறார். இவருடைய பெயர் அப்போஸ்தலர்களுடைய பெயரிலே எப்பொழுதும் முதலிடத்திலே வந்தாலும் பெந்தேகோஸ்தே நாளிலே முதலாவது பிரசங்கத்தை செய்யும்படி தேவன் இவரை தெரிந்தெடுத்த பொழுதும் இவர் தன்னை மற்றவர்களிலேயும் மேலானவராக ஒருபொழுதும் நினைக்கவில்லை. அப்போஸ்தலனாய பவுல் தன்னுடைய நிருபங்களை எழுதிய பிறகு பேதுரு தன்னுடைய நிருபங்களை எழுதினார். கிறிஸ்துவுக்கு பின் 64-67 இவர் இந்த நிருபங்களை எழுதியிருக்க வேண்டும் என்று கணக்கிடப்படுகிறது. நீரோமன்னன் ஆட்சிக்கு வந்த பிறகு கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட பொழுது இவற்றை எழுதியிருக்கிறார். பாரம்பரியத்தின்படி பேதுருவும் இரத்த சாட்சியாக மரித்தார் என்று சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 5:13 பாருங்கள். உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். இந்த வசனத்தை கொண்டு சிலர் இவ்வாறு சொல்கிறார்கள். இங்கே பாபிலோனில் உள்ள சபை என்று பேதுரு சொல்வது ரோமாபுரி நகரை அர்த்தப்படுத்தி குறிப்பால் கூறியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இருந்தபோதிலும் பேதுரு குறிப்பால் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் எதுவும் இல்லை. பேதுரு ஒரு அப்போஸ்தலர். பேதுரு தெளிவாக நடைமுறையாக அப்படியே எழுதியிருக்கிறார். ஒருவேளை அவர் ரோமாபுரி நகரை இவ்வாறு அடையாளப்படுத்தியிருப்பார் என்றால் அவர் ரோமாபுரியை பற்றி ஏதோ சொல்ல விளைந்திருக்கிறார் என்று அர்த்தமாகும் இல்லையா? ஆனால் சீமோன் பேதுரு ரோமாபுரிக்கு ஒருபொழுதும் சென்றிருக்க மாட்டார் என்றே தோன்றுகிறது. அவர் சின்ன ஆசியா பகுதியிலே இருந்திருக்க வேண்டும். இந்த சின்ன ஆசியா என்பது ரோம பேரரசின் மத்திய பகுதியிலே இருந்தது. இவர் அப்போஸ்தலனாய பவுலை பின்பற்றினார் என்றே நான் நினைக்கிறேன். அப்போஸ்தலனாய பேதுரு ஒருவேளை ரோமாபுரியிலே சுவிசேஷத்தை பிரசங்கித்திருப்பாரானால் அப்போஸ்தலனாய பவுல் அங்கே போக வேண்டிய அவசியம் வந்திருக்காதே. ஏனென்றால் சுவிசேஷம் முன்பு பிரசங்கிக்கப்படாத இடங்களுக்குத்தான் சென்றதாக அப்போஸ்தலனாய பவுல் தெளிவுபட கூறியிருக்கிறார். ரோமாபுரி அப்போஸ்தலனாய பவுலின் ஊழிய பாதையிலே இருப்பதினால் பேதுரு அல்ல அப்போஸ்தலனாய பவுலே ரோமாபுரியிலே சபையை ஸ்தாபித்தார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. பேதுரு ரோமாபுரியில் அல்ல பாபிலோனியாவிலேயே இருந்தார் என்று குறிப்பிடுவதற்கு மற்றொரு நம்பத்தக்க வாதம் இருக்கிறது. 1 பேதுரு 1:1 அவர் தரும் பட்டியலை சற்றே கவனியுங்கள். பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா என்று கிழக்கிலிருந்து மேற்காக சொல்கிறார். இந்த பகுதிகளெல்லாம் இப்பொழுது துருக்கி என்று அழைக்கப்படும் முந்தைய சின்ன ஆசியா பகுதியிலே இருக்கின்றன. இதிலிருந்து இதன் எழுத்தாளரான பேதுரு இதை எழுதும்பொழுது கிழக்கில் இருந்தார் என்பதை அறிய முடிகிறது. பொதுவாக நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே இருந்துதான் இடத்தை குறிப்பிட ஆரம்பித்து அடுத்து அடுத்து உள்ள இடங்களை சொல்வீர்கள் இல்லையா? எனவே அப்போஸ்தலனாய பேதுரு இந்த இடங்களுக்கு கிழக்கிலிருந்தே மேற்காக பட்டியல் இடுவதனாலே அவர் பாபிலோன் பகுதியிலே இருந்திருக்க வேண்டும் என்ற முடிவிற்கு வர முடிகிறது. பாபிலோனிய சிறையீர்ப்பிற்கு பின்னதாக மிகவும் குறைந்த மக்களே அவர்களுடைய தாயகத்திற்கு திரும்பி வந்தார்கள். 60,000 குறைவான மக்களே இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்பி வந்திருக்க வேண்டும். பாபிலோனில் யூதர்களுக்கு தனிப்பட்ட பெரிய காலனிகள் அதற்கு பின்பும் காணப்பட்டிருக்கிறது. ரோமாபுரியிலே கிளவுதிராயனால் மிகவும் துன்பம் விளைவிக்கப்பட்டபடியினால் அநேக யூதர்கள் பாபிலோனுக்கு ஓடிப்போனார்கள். உதாரணமாக பிரிஸ்கில்லாளும் ஆக்கிலாளும் ரோமாபுரியிலிருந்து கொரிந்து பட்டணத்திற்கு ஓடிப்போனவர்கள்தான். அநேகர் பாபிலோனுக்கும் ஓடிப்போனார்கள். அன்றைய நாட்களிலே யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உபத்திரவம் காணப்பட்டது. பேதுருவின் ஊழியம் பெரும்பாலும் யூதர்கள் மத்தியிலே காணப்பட்டபடியினால் இவர் யூதர்களின் குடியிருப்பு பகுதிகளான சின்ன ஆசியா குறிப்பாக பாபிலோன் பகுதியிலே ஊழியம் செய்திருப்பார் என்ற அறிவு சார்ந்த முடிவிற்கு வர முடிகிறது. ஐபிராத் நதிக்கரையிலே அமைந்திருந்த அந்த பாபிலோன் மகாநகரிலே சிறையிருப்பிற்கு பின்பும் கூட அநேகர் இருந்துவிட்டார்கள். பாப்பியாஸ் என்பவர் பேதுருவின் மரணம் ரோமாபுரியிலே நடைபெற்றுவிட்டது என்று குறிப்பிட்டு எழுதியதை தவிர வேறு எந்த வரலாற்று சான்றுகளும் இதற்கு அடிப்படையாக கிடைக்கவில்லை. அப்போஸ்தலனாய பேதுரு தேசங்களிலே சிதறியிருந்த யூத மக்கள் மத்தியிலே அப்போஸ்தலராக அனுப்பப்பட்டிருந்தார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்போஸ்தலனாய பேதுரு கிழக்காகவும் அப்போஸ்தலனாய பவுல் மேற்காகவும் பயணப்பட்டு போனார்கள் என்று விசுவாசிக்கலாம். பேதுரு எழுதின நிருபங்களின் முக்கியமான மைய கருத்து சோதனையான வேதனையிலே கிறிஸ்தவ நம்பிக்கை என்பதாகும். அப்போஸ்தலனாய பேதுரு சிறந்த உபதேசங்களை தந்திருந்த போதும் பெரிய கருத்துக்களை கூறியிருந்த போதும் அவர் இவற்றை குளிர்ந்த முறையிலே எழுதவில்லை. அப்போஸ்தலனாய பவுல் விசுவாசத்தின் அப்போஸ்தலன் என்றும் யோவான் அன்பின் அப்போஸ்தலன் என்றும் அழைக்கப்படும் வேளையிலே அப்போஸ்தலனாய பேதுரு நம்பிக்கையின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த நிருபம் நம்பிக்கையை குறித்து மிகவும் வலியுறுத்தி கூறுகிறது. அதே வேளையிலே இந்த நிருபத்தின் மைய கருத்தை வெளிப்படுத்தும் வார்த்தை எது என்றால் பாடுபடுதல் என்பதாகும். அப்போஸ்தலனாய பேதுரு தேவனுடைய கிருபையை குறித்தும் வலியுறுத்தி கூறியிருக்கிறார். ஆகவே இதுவே அவருடைய நிருபத்தின் மைய கருத்து என்று சிலர் கூறுகிறார்கள். இருந்த போதிலும் பாடுபடுதல் அல்லது இதற்கு இணையான இந்த அர்த்தமுடைய வார்த்தை 16 முறை இந்த நிருபத்திலே வருகிறது. நம்பிக்கை என்பது எப்பொழுதும் பாடுபடுதலோடு இணைந்ததாகும். ஆகவே சோதனையான காலத்தில் கிறிஸ்தவ நம்பிக்கை என்பதே இந்த நிருபத்தின் மைய கருத்து என்று சொல்வதுதான் சிறந்தது. அப்போஸ்தலனாய பேதுரு இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து அதிகம் சொல்லியிருக்கிறார். எபிரேயர் நிருபத்திலும் யாக்கோபு நிருபத்திலும் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து அந்நிருபத்தை எழுதியவர்கள் கூறியிருக்கிறார்கள். தீர்க்க தரிசிகளும் இதை குறித்து குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார்கள். இருந்த போதிலும் பேதுரு இந்த கருத்தை சற்று வித்தியாசமான முறையிலே கையாண்டிருக்கிறார். பேதுரு தன்னுடைய அனுபவத்திலிருந்து காரியங்களை இந்த நிருபத்திலே எழுதியிருக்கிறார். டாக்டர் ராபர்ட் லெய்டன் என்பவர் தன்னுடைய புஸ்தகத்திலே கூறும் கருத்து சீமோன் பேதுருவுக்கு மிகச் சரியாக பொருந்துகிறதாயிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். ஒரு சாதாரண அறிக்கை போன்று ஆவிக்குரிய காரியங்களை சொல்லுவது, பேசுவது குளிர்ந்த உயிரற்றது ஒன்றாக இருக்கும். ஆனால் மனிதர்கள் அதை தனக்கு சொந்தமானதாக பேசும்பொழுது அதிலே விருப்பத்தோடும் பங்குடையவர்களாகவும் தங்களுடைய இனிமையான அனுபவங்கள் சிலவற்றோடும் அதை பிரசங்கித்தார்கள் என்றால் அது உறுதியான நம்பிக்கையினாலும் ஆர்வமிக்க அன்பினாலும் உயிருள்ளதாக காணப்படும். அவர்களால் அதை குறிப்பிட்டு சொல்ல இயலாது. ஆனால் அது நேரடியாக அவர்களுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்து மகிழ்ச்சியையும் துதியையும் உண்டாக்கும் என்று எழுதியிருக்கிறார். இந்த ஒரு காரணத்தினாலேயே அப்போஸ்தலனாய பேதுரு பாடுபடுதலை குறித்து எழுதும்பொழுது சந்தோஷத்தை வலியுறுத்தி கூறுகிறார். இந்த காரியம் நமக்கு ஒன்றை விளக்குகிறது. இளம் ஊழியர்களுக்கு இது மிகவும் பிரயோஜனமானதாக காணப்படுகிறது. ஒரு தேவ ஊழியரும் அவருடைய மனைவியும் ஒரு இளம் பிரசங்கியாரின் பிரசங்கத்தை கேட்கப் போனார்கள். அந்த மனிதர் மீது இவர்களுக்கு அளவில்லாத பற்று இருந்தபடியால் அவ்வாறு சென்றிருந்தார்கள். அவர் பிரசங்கத்தை கேட்டு திரும்பும்பொழுது ஊழியரின் மனைவி ஊழியரிடத்திலே, அந்த இளம் பிரசங்கியார் நன்றாக பிரசங்கித்தார் அல்லவா, அவர் ஒரு சிறந்த பிரசங்கியார்தான் இல்லையா என்று கேட்டார்கள். இன்னும் அநேக வார்த்தைகளினாலே அந்த இளம் ஊழியரை பற்றி புகழ்ந்து பேசினார்கள். ஆனால் தேவ மனிதர் அந்த இளம் ஊழியரை பற்றி ஒன்றும் சொல்லாமல் பாடுகளுக்கு பின்பு அவர் சிறந்த ஊழியராக இருப்பார் என்று மட்டும் கூறினார். நாட்கள் நகர்ந்தன. அந்த இளம் பிரசங்கியாரும் தன்னுடைய அனுபவத்திலே இயேசு கிறிஸ்துவுக்காக நிற்பது என்றால் எவ்வளவு விலைக்கரையும் செலுத்த வேண்டியது உள்ளது என்பதை புரிந்து கொண்டார். அவருக்கு அநேக உபத்திரவங்கள் வந்தது. அவருடைய சபையிலே அநேக பிரச்சனைகளை சந்தித்தார். அவருடைய சிறிய குழந்தைகளில் ஒன்றும் மரித்து போயிருந்தது. பிறகு அவர் சபையில் பிரசங்கிப்பதை கேட்க இந்த தேவ ஊழியரும் அவருடைய மனைவியும் மற்றொரு நாள் சென்றார்கள். பிரசங்கம் முடிந்த பின்னர் அவருடைய மனைவி ஊழியரிடத்திலே, இப்பொழுது அந்த இளம் பிரசங்கியாரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது ஊழியர், அவர் ஒரு சிறந்த பிரசங்கியார் என்று வாய்விட்டு புகழ்ந்தார். பார்த்தீர்களா, உபத்திரவம் அந்த வித்தியாசத்தை ஏற்படுத்திவிட்டது. இன்னொரு தேவ ஊழியர் தன்னுடைய இளம் வயது ஊழியத்தை குறித்து இவ்வாறு கூறியிருக்கிறார். நான் இளைஞனாய் இருந்தபொழுது நான் கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்பதை குறித்து அதிகமாக பிரசங்கித்திருக்கிறேன். நான் அதிகமாக மருத்துவமனைக்கு ஊழியத்திற்கு சென்று மக்களுக்கு ஆறுதல் சொல்லி ஜெபித்து வந்திருக்கிறேன். தேவன் அவர்களோடே இருப்பதாக வாக்கு பண்ணி உற்சாகப்படுத்துவேன். நான் பிரசங்கியாராக ஆனபொழுது என்னுடைய அனுபவத்திலே பார்த்திராத கண்டிராத காரியங்களையும் தைரியமாக பிரசங்கித்தேன். நான் அதை விசுவாசித்தேன். ஆனால் ருசித்து பார்த்ததில்லை. ஆனால் ஒரு நாள் வந்தது, எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டேன். அப்பொழுது இன்னொரு ஊழியர் என்னை பார்த்து ஆறுதல் படுத்தி ஜெபிக்க வந்தார். அவர் ஜெபித்துவிட்டு கடந்து போகும்பொழுது நான் அவரிடத்திலே, அருமையான ஊழியக்காரரே, நீங்கள் இப்பொழுது செய்ததையே நானும் முன்பு செய்து கொண்டு வந்தேன். நானும் மருத்துவமனை ஊழியத்திற்கு வந்து அவர்களுக்காக ஜெபிப்பேன். ஆனால் இப்பொழுது நான் நோயாளியாக இருக்கிறேன். நீங்கள் புறப்பட்டு செல்லப் போகிறீர்கள். நான் பாடமாக பயின்றதை இப்பொழுது செய்து பார்க்கிறேன். நான் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்தது உண்மை என்று இப்பொழுது உணர்ந்திருக்கிறேன் என்று கூறினார். ஆம் அருமையானவர்களே, அவர் உணர்ந்து கொண்டார். இப்பொழுது அவர் அதை அனுபவமாக கற்றுக்கொண்டார். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே அவர் தெரிந்து கொண்டார். பின்னர் அவர் சுகமான பின் அவருடைய போதனை உலக பிரசித்தி பெற்றதாக மாறிவிட்டது. ஏனென்றால் உபத்திரவம் அவரை மாற்றியிருந்தது. அவர் அனுபவ அறிவோடு தன் வாழ்வின் காரியங்களிலிருந்து தேவனுடைய வசனத்தை விளக்கி காட்டின பொழுது அது அநேகரை தொட்டது. ஆம் பிரியமானவர்களே, பிரசங்கிக்கிறவர்கள் தங்களுடைய அனுபவத்திலிருந்து பேச வேண்டும். அதாவது அவர்கள் தேவனோடு நெருங்கி வாழ்கின்ற அனுபவம் உடையவர்களாக ஜெபித்து வேதம் வாசித்து அதனை தனது வாழ்க்கையின் அனுபவத்திலே உணர்ந்தவர்களாக விசுவாசம் உடையவர்களாக இருந்து பிரசங்கிக்கும் பொழுது அது மிகப்பெரிய பலனை தருகிறதாய் இருக்கிறது. சீமோன் பேதுரு உபத்திரவத்தை குறித்த ஒரு பாடத்தை நமக்கு போதிக்கப் போவதில்லை. அவர் தன்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து பேசப் போகிறார். ஆகவே அது நமக்கும் அனுபவமாக போகிறதுனாலே மிகச் சிறந்ததாக மாறப்போகிறது. நாம் இப்பொழுது முதலாம் அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே முதல் வசனத்தை மாத்திரம் பார்ப்போம். இன்று அநேகர் தங்களுடைய ரட்சிப்பை குறித்து உறுதி உடையவர்களாக இல்லை. ஒரு விசுவாசி விசுவாசத்தில் பாதுகாப்பாய் காணப்பட வேண்டும் என்றால் தாங்கள் விசுவாசிக்கும் உபதேசத்தில் உறுதியாயிருக்க வேண்டும். நம்முடைய ரட்சிப்பை குறித்து ஒரு உறுதிக்குள் வர காலம் அதிகமானாலும் நாம் உபதேசத்தின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் உறுதியாயிருக்க வேண்டும். ஆனால் இந்த அநேகர் தங்களுடைய ரட்சிப்பை உறுதிப்படுத்த முடியாமல் காணப்படுகிறார்கள். ஏன்? உபத்திரவமும் விசுவாசியின் பாதுகாப்பும் ஒன்றுக்கொன்று இணைந்து செல்லக்கூடியது. இது எதை பிறப்பிக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? சந்தோஷத்தை பிறப்பிக்கிறது. இதை உங்களால் சிந்தித்து பார்க்க முடிகிறதா? சரி, முதலாவது வசனத்தை பாருங்கள். அங்கே அர்த்தம் பொதிந்துள்ள வார்த்தைகள் காணப்படுகின்றன. வாசிக்கிறேன். 1 பேதுரு முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தனியா தேசங்களிலே சிதறியிருக்கிறவர்களில். முதலாவதாக பேதுரு என்ற பெயரின் அர்த்தத்தை பார்ப்போம். அவருடைய பெயருக்கு பாறை என்ற அர்த்தம். அவர் பாறை போன்ற மனிதர். இப்பொழுது அவர் பெந்தேகொஸ்தே அனுபவத்தை எல்லாம் தாண்டி வந்து நிற்கிறார். இயேசு கிறிஸ்துவிற்காக சாட்சியாக நிற்பது என்பது என்ன என்பதை இப்பொழுது அவர் அறிந்திருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையிலே போடப்பட்டார். அவர் பயமுறுத்தப்பட்டார். தான் சிலுவையிலே அறையப்படுவது வருகிறது என்பதை அவர் உணர்ந்தவராக இருந்தார். தான் பேசுகிறதை குறித்து பேதுரு அறிந்தவராய் இருந்தார். ஒரு ஊழியர் இவ்வாறு சொல்கிறார், நான் இறையில் கல்லூரியிலே பணிபுரியும் பேராசிரியர்களால் கவரப்படவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு ஊழிய தளத்தில் உள்ள நேரடி அனுபவம் இல்லை. அவர்களிலே சில இளம் வாலிபர்களை ஊழியத்திற்கு தங்களுடைய போதனையினால் உருவாக்குகிறார்கள். அவ்வளவுதான், அது அவர்களுடைய அனுபவத்திலிருந்து வருகிறதில்லை. அவர்களுக்கு சபையிலே ஊழியத்திலே உள்ள பிரச்சனைகளை குறித்து அனுபவமே இல்லை. கிறிஸ்துவிற்காக பாடுபடுதல் என்றால் என்ன என்று கூட தெரியாது. ஆனால் பேதுருவின் நிருபத்தை வாசிக்கும் பொழுது ஒன்றை அறிந்து கொள்ள முடிகிறது. அவர் தான் பேசுகிறதை குறித்து அறிந்து வைத்திருக்கிறார். அதாவது அனுபவத்திலே உண்மை என்று கண்டிருக்கிறார். ஆகவே நான் பேதுரு சொல்லுகிறதை கேட்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். ஆம் அருமையான சகோதரனே, சகோதரியே, பேதுரு தன்னுடைய நிருபத்திலே தன்னுடைய அனுபவத்தை தான் எழுதி வைத்திருக்கிறார். தான் கூறுவதை அவர் அறிந்திருந்தார். இவ்வாறு வேத வார்த்தைகளை அனுபவமாக்கிக் கொண்டவர்களின் வார்த்தைகளையே மக்கள் கேட்க விரும்புகிறார்கள். உங்களுக்கு வேத வார்த்தையின்படி வாழ்கிற அனுபவம் உண்டா? நீங்கள் வேதத்தை பற்றி பேசுகிறதை அனுபவித்து பார்த்து பேசுகிறீர்களா? இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்று இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. பேதுரு இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர். இதை மாத்திரமே அவர் உரிமை பாராட்டுகிறார். அவர் அப்போஸ்தலர்களில் முதன்மையானவராக இருந்தாலும் அவர் தன்னை உயர்த்தி சொல்லவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர்களை சந்திப்பதற்காக எருசலேம் சென்றபொழுது அவர் பேதுரு, யாக்கோபு, யோவான் போன்றவர்களோடு பேசினார். அவர்கள் எல்லாரும் சபைக்கு தூண்கள் போல காணப்பட்டார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஆனால் அவர் சுவிசேஷத்தை அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை. அவர் வெளிப்பாட்டின் மூலமாக இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நேரடியாக பெற்றுக்கொண்டதாக தெளிவுபடுத்துகிறார். எந்த இடத்திலுமே அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டதில்லை. அவர் ஒரு அப்போஸ்தலர் அவ்வளவுதான். பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறியிருக்கிறவர்களில் என்று பார்க்கிறோம். இவர் சிதறியிருக்கிற பரதேசிகள் போல காணப்பட்ட யூதர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். யூதர்கள் ரோம பேரரசு எங்கிலேயும் சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். இவர்கள் தங்கள் தாயகத்திலே குடியில்லாததால் பரதேசிகளாக காணப்பட்டார்கள். உபத்திரவத்தினாலும் மற்றும் பல காரணங்களினாலும் இவர்கள் ரோம பேரரசு முழுவதிலும் பரவி குடியிருந்தார்கள். இந்த பகுதிகள்தான் இன்றைய துருக்கி பகுதியாக காணப்படுகிறது. முன்பு சின்ன ஆசியா பகுதியாக காணப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய இரண்டாவது ஊழிய பயணத்தின் பொழுது பித்தினியாவிற்கு போக பிரயாசப்பட்டார் என்பதையும், ஆனால் ஆவியானவர் அவரை போக அனுமதிக்கவில்லை என்பதையும் நீங்கள் வேதத்திலே அறிந்திருக்கலாம். சீமோன் பேதுரு ஏற்கனவே இந்த பகுதியிலே சுவிசேஷத்தை அறிவித்திருந்தபடியினால் அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷம் சொல்லப்படாத பகுதிக்கு போக வேண்டும் என்று ஆவியானவர் விரும்பினபடியினால் இவ்வாறு நடந்தது என நாம் விசுவாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் புறஜாதியாருக்கு அப்போஸ்தலராகவும் சீமோன் பேதுரு இஸ்ரவேல் மக்களுக்கு அப்போஸ்தலராகவும் காணப்பட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் நியாயப்பிரமாணத்தை நன்கு கற்றவர். ஆனால் அவர் வேத அறிவற்ற புறஜாதிகள் மத்தியிலே அப்போஸ்தலனாக இருக்கும்படி தேவன் அனுப்பி வைத்தார். சீமோன் பேதுரு பவுலை போன்ற சிறந்த ஞானமில்லாதவர். ஆனால் இவரை வேதத்தில் தேறிய யூதர்களுக்கு அப்போஸ்தலராக இருக்கும்படி தேவன் ஏற்படுத்தினார். ஞானிகளை விட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்படுவது இதுதானா? அருமையானவர்களே, இவை எல்லாமே தேவனுடைய திட்டம், தேவனுடைய விருப்பம். அதை பேதுருவும் பவுலும் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் தகுதிக்கு பொருந்தாத காரியம் எதுவும் காணப்படுகிறதா? அது உங்கள் வேலையாகவோ, அல்லது உங்கள் வாழ்க்கை துணையாகவோ, அல்லது உங்கள் படிப்பாகவோ, அல்லது உங்கள் வியாபாரமாகவோ கூட இருக்கலாம். தேவன் இப்பொழுது உங்களுக்கு எதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரோ அதிலே திருப்தியாக இருங்கள். பேதுருவையும் பவுலையும் போல் தேவனுடைய சித்தத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை எங்கே வைக்க வேண்டும், உங்களுக்கு எதை கொடுக்க வேண்டும், உங்களுக்கு துணையாக யாரை கொடுக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் அவருடைய சித்தத்திற்கு முழுவதும் உங்களை அர்ப்பணிப்பீர்களா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. நீ பலம் கொண்டு திட மனதாயிரு, நான் உன்னோடு இருப்பேன். உபாகமம் 31:23. நீ பலம் கொண்டு திட மனதாயிரு, நான் உன்னோடு இருப்பேன். உபாகமம் 31:23.